நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடமாகாண அமைச்சரின் வீடு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது பற்றிய செய்திகள்.
இந்த சம்பவம் வந்து வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சர் பணிநிலையில் இருக்கிறது. எனக்கே இந்த நிலை என்று சொல்லி சொன்னா சாதாரண மக்களுடைய நிலை என்ன என்று சொல்லி இந்த உலகம் வந்து புரிந்து கொள்ளும்.
நெடுந்தீவு பிரதேச சபையின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கும் தகவல்கள். போரினால் உயிர் மற்றும் உடைமைகளை இழந்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு இலங்கையில் தொடங்கியுள்ளது தொடர்பான செய்திகள். இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
அவசரப்பட்டு எதையும் வரவேற்க முடியாது. இந்த விசாரணை கூட என்ன விதமாக நிலவரப்போ உள்ளது, என்ன விதமாக முடிவடையும், கருமங்களை உண்மையா அறிவதற்கு உதவுமா அல்லது கருமங்களை மறைப்பதற்கு உதவுமா என்று எதையும் நாங்கள் தற்போது கூற முடியாது.
தமிழகத்தில் திருநங்கை ஒருவருக்கு பெண் என்ற அடையாளத்துடன் தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்தி. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள தருண் தேஜ்பால் தனது முன்ஜாமீன் மனுவை விலக்கி கொண்டிருக்கும் விவரம் ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்றைய தமிழோசியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ரஷ்யாவுடனான நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வணிக ஒப்பந்தம் ஒன்றை நிராகரிப்பதன் மூலம் உக்ரைன் தனது பொருளாதார எதிர்காலத்தை ஆபத்துக்குள்ளாக்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்திருக்கிறது. முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளை மேற்கு வட்டாரைக்குள் ஈர்க்கும் பல வருடகால முயற்சிகளை நிறைவுக்கு கொண்டுவரும் முகமாக நடத்தப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டுக்காக தலைவர்கள் லித்வேனியாவுக்கு வந்தடைந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் விரிவாக்க ஆணையரிடமிருந்து வந்திருக்கின்றது.
I think they are losing the possibility to modernize their economy. I mean, you can make the comparison also with Poland.
ஒன்றியத்துடன் இணைந்து பெறக்கூடிய நன்மைகளை உக்ரைன் இழக்கப் போகின்றது என்று ஸ்வீடனின் வெளியுறவு அமைச்சர் கார்ல் பில்ட் அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவிடமிருந்து வந்த அழுத்தங்களை அடுத்து உக்ரைன் எதிர்பாராத விதமாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை கடந்த வாரம் கையெழுத்திட மறுத்துவிட்டது.
இதனிடையே யுக்ரைன் அதிபர் யானுகோவிச் ஐரோப்பிய மாநாட்டுக்காக லித்வேனியா சென்றடைந்திருக்கின்ற நிலையில் யுக்ரைன் தலைநகர் கியேவில் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான போராட்டங்கள் நடந்து
வருகின்றன.
ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி 100 பேர் வரையில் கவனஈர்ப்பு மரணச்சடங்கு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். வானவில் வர்ணங்கள் கொண்ட கொடியினால் மூடப்பட்ட பிரேதப்பட்டியொன்றினை கியேவில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகத்துக்கு கொண்டு சென்ற போராட்டக்காரர்கள் அங்கு மலர் வளையத்தை வைத்து சென்றிருக்கிறார்கள்.
ஸ்காட்லாந்தில் அடுத்த வருடம் நடக்க இருக்கின்ற மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் தனியாக பிரிவது என்று மக்கள் வாக்களித்தால் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்புரிமைக்காக அந்த நாடு அமைப்புக்கு வெளியே இருந்தே சமரசம் பேச வேண்டும் என்று ஸ்பெயின் நாட்டு பிரதமர் கூறியதை ஸ்காட்லாந்தின் முதல்வர் அலெக்ஸ் ஹல்மண்ட் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான உறுப்புரிமை நேரடியானது என்று ஒன்று என்று சட்ட நிபுணர்களையும் கல்விமான்களையும் குறிப்பிட்டு ஸ்காட்லாந்து அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் ஸ்பெயினின் நிலைப்பாடு இந்த கூற்றை குறைத்து மதிப்பிடுவதாக விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். புதிய நாடுகள் அமைப்புக்கு வெளியே இருந்துதான் உறுப்புரிமைக்காக விண்ணப்பிக்க முடியும் என்று ஸ்பெயின் கூறுகின்றது. கட்டலன் சுதந்திரத்தை கோருவர்களுக்கான எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது.
ஈரானில் உள்ள முக்கிய அணு சம்பந்தப்பட்ட ஆலையான அராக் ஆலையை அடுத்த மாதம் வந்து பார்வையிட அந்நாட்டு அரசு அழைப்பு விடுத்திருப்பதாக ஐநாவின் அணு கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆலை புல்டோனியம் தயாரிக்கும் அளவுக்கு வசதிகள் மிக்கது என்று நம்பப்பட்டு வந்தது. ஜெனீவாவில் கடந்த ஞாயிறன்று கைச்சாத்தான உடன்படிக்கையின் பின்னர் ஈரான் தனது அணுச்சேற்பாடுகளை குறைத்து கொள்ள இணங்கியது. அதற்கு கைமாறாக அந்நாட்டின் மீதான சர்வதேச தடைகளை தளர்த்த உடன்பாடு கட்டப்பட்டது. அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் இந்த உடன்பாட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஐநாவின் அணு கண்காணிப்பு நிறுவனம் தயாராக இருக்க மாட்டாது என்று வியன்னாவில் உள்ள ராஜதந்திரிகள் எச்சரித்திருக்கிறார்கள்.
வழக்கத்துக்கு மாறான அதிகாரப்பூர்வ ஒருநாள் விஜயமாக தெஹ்ரானுக்கு வந்திருக்கின்ற ஐக்கிய அரபு ராஷ்டிரத்தின் வெளியுறவு அமைச்சரான அப்துல்லா பின் அவர்கள் அங்கு அதிபர் ஹசன் ரோஹானியை சந்திக்க இருக்கின்றார். வளைகுடா நாடுகளால் வரவேற்கப்பட்ட அணுத்திட்டம் குறித்த இடைக்கால ஒப்பந்தத்தை ஈரான் எட்டியவுடன் இந்த விஜயம் நடந்திருக்கின்றது. ஈரானும் ஐக்கிய அரபு ராஷ்டிரமும் பிராந்திய போட்டி நாடுகளாகும். அதில் ஈரானின் அணுத்திட்டம் ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஹோமஸ் நீரிணையில் இருக்கின்ற தீவுகளுக்காக இரண்டு நாடுகளும் உரிமை கோரியும் வருகின்றன.
சீனா புதிதாக அமைத்துள்ள வான் பாதுகாப்பு வலயத்துக்குள் ஜப்பானும் கொரியாவும் தமது யுத்த விமானங்களை பறக்க விட்டுள்ளன. கிழக்கு சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய தீவுகளுக்கு மேலாக இந்த வலயத்துக்கூடாக அமெரிக்காவும் தனது B-52 குண்டு வீசும் விமானங்கள் 2 பறக்கச் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையிலேயே இந்த செய்தி வந்திருக்கிறது. தங்கள் விமானங்கள் பறப்பது பற்றி அமெரிக்காவோ ஜப்பான் அல்லது தென்கொரியாவோ சீனாவுக்கு அறிவித்திருக்கவில்லை. சீனா பிராந்திய ஆதிக்க சமநிலையை பலவந்தமாக மாற்ற முயற்சிப்பதாக கூறியிருக்கின்ற பல நாடுகள் புதிய வான் பாதுகாப்பு வலயத்தை எச்சரித்திருக்கின்றன.
அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் வடமாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. அவ்வகையில் மாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களின் வீடும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றது. மாகாண சபையின் உறுப்பினர் சிவாஜி லிங்கமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கின்றார். விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்று கருதப்படுபவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பாகவே இந்த தாக்குதல்கள் என்று கூறப்படுகின்றது. கூடுதல் தகவல்களுடன் வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே மாவீரர் தினத்தையொட்டிய சில தினங்களில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரதேச சபை உறுப்பினர்கள் பலருடைய வீடுகள் தாக்கப்பட்ட இந்த சம்பவங்களைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் ஆர்னோல்ட் ஆகியோருடைய வீடுகள் மீது கல்லறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் மற்றொரு மாகாண சபை உறுப்பினராகிய சிவாஜிலிங்கம் வீட்டு வாயிலில் மரண வீட்டில் வைக்கப்படுகின்ற மலர் வளையம் வைத்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண அமைச்சருடைய வீடு என கருதி அயலில் இருந்த வீடு ஒன்றின் மீது முதலில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த வீட்டுக்காரர்கள் அவலக்குரல் எழுப்பியதை அடுத்து தமது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் தெரிவிக்கின்றார்.
மாவீர தினத்தில் மரண நடுக்கிய நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். நேற்றைய தினம் மட்டுமல்ல இந்த வாரம் பூராவும் பொதுமக்கள் வந்து இதை வரவேற்றிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மரக்கந்துகள் வந்து எங்களிடம் இருந்து எடுத்து சென்றவர்கள் நட்டார்கள். நாங்களும் 26-27 வந்து மரங்களை நட்டியிருந்தோம். நேற்று மாலை கல்வி அமைச்சரின் அலுவலகத்தில் முதலமைச்சர், நான், கல்வி அமைச்சர், இனிய சில மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் இந்த மரண நடுக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை நாங்கள் ஒரு அமைதிக்கான குறியீடாகத்தான் பார்க்கின்றோம். ஆனா இதனை மாவீரர் துயிலும் இல்லங்களை அழித்து துவைத்த இலங்கை அரசாங்கம் இதனை கூட சகித்துக் கொள்வதற்கு அதனால் வந்து இயலவில்லை. அந்த சகிப்பு தன்மையற்ற வெளிப்பாடாகத்தான் இன்று அதிகாலை 3 மணி அளவில் என்னுடைய வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஜன்னல் கண்ணாடிகள், வீட்டு ஓடுகள் உடைந்துள்ளன. இந்த சம்பவம் வந்து வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சர் பணிநிலையில் இருக்கின்ற எனக்கே இந்த நிலை என்று சொல்லி சொன்னா சாதாரண மக்களுடைய நிலை என்ன என்று சொல்லி இந்த உலகம் வந்து புரிந்து கொள்ளும்
என்றார் மாகாண அமைச்சர் ஐங்கரநேசன். வீடு தாக்குதலுக்கு உள்ளாகியது பற்றி தான் முறையிடாமலேயே இராணுவத்தினரும் போலீசாரும் வந்து என்ன நடந்தது என விசாரித்ததாகவும் அவர் கூறுகின்றார். இதேவேளை நேற்றைய மாவீரர் தினத்தையொட்டி தீபம் ஏற்றப்பட்ட 2 பலூன்கள் யாழ் நகர பகுதியிலிருந்து வானில் பறக்கவிடப்பட்டிருந்ததாகவும் மாலை 6 மணி அளவில் யாழ் போதனா வைத்தியசாலையின் புதிய மாடி கட்டிடத்தின் மொட்டைமாடி பகுதியில் பல இடங்களுக்கும் தெளிவாக தெரியும் வகையில் தீபம் ஒன்று ஏற்றப்பட்டிருந்ததாகவும் யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலத்த ராணுவ பாதுகாப்பு மற்றும் நெருக்கமான கண்காணிப்புக்கு மத்தியிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் பல இடங்களிலும் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து தீபங்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்த பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே கிழக்கே அரசு அலுவலகம் ஒன்றில் நுழைந்து அரச ஊழியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த பௌத்த பிக்கு ஒருவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளதற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. அவர் கைது செய்யப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலதிக தகவல்களுடன் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை மற்றும் அலுவலக உடைமைகளை சேதப்படுத்திய சம்பவங்களுடன் தொடர்புடைய பௌத்த பிக்குவை கைது செய்ய கோரி இன்று பிரதேச செயலக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னத்துக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தின் பின்னர் பிரதேச செயலக ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு இன்று 2வது நாளாகவும் நீடித்தது. இதேவேளை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையின் அறிவித்தலுக்கு அமைய மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் பிரதம குரு அம்பிட்டிய சுமணரத்ன தேரோ இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் ஆஜரானார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரூபாய் 50,000 ஆட்பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். விசாரணை எதிர்வரும் 19 தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பௌத்த பிக்கு காவல்துறையினால் கைது செய்யப்படாமை குறித்து பிரதேச செயலக ஊழியர்களும் பிரதேச மக்களும் கவலை வெளியிட்டுள்ளனர். ஆனால் அவரை கைது செய்வதற்கு சாட்சியங்களும் தடயங்களும் போதுமானதாக இல்லை என்று காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் குடா நாட்டில் உள்ள நெடுந்தீவு பிரதேச சபையின் தலைவர் கடந்த செவ்வாய்க்கிழமை சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற செய்தி இப்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே புங்குடுதீவில் இரு தினங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் படுக்கையில் இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற நெடுந்தீவு பிரதேச சபை தலைவரும் இபிடிபி கட்சியின் மூத்த உறுப்பினருமாகிய டேனியல் ரிக்சியன் அவர்களின் மரணம் தொடர்பான விசாரணைகள் புலனாய்வு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டேனியல் ரிக்சியன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்து புங்குடுதீவு வைத்தியசாலையில் இவருடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக முதலில் தகவல் வெளியாகியிருந்தது. ஆயினும் அவருடைய தலையில் துப்பாக்கிச் சூட்டு காயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்திருந்தனர். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருடைய சடலம் பதில் சட்ட வைத்திய அதிகாரியினால் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வைத்திய பரிசோதனையில் என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது என்று யாழ் மாவட்ட பதில் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சின்னையா சிவருவன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாங்கள் மேற்கொண்ட உடற்குழு பரிசோதனை அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தார் என்பதை உறுதிப்படுத்தி அவர்களுடைய தலையின் பின்னாடியில் சுட்டு காயங்கள் காணப்பட்டது. ஒரு சுட்டு காயம் மூளையின் உட்பகுதியில் இருந்து துப்பாக்கி ரவையின் பகுதிகள் இது சம்பந்தமான முதற்கட்ட அறிக்கையும் நான் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறேன். இது வந்து ஒரு 9 மில்லிமீட்டர் ரகம் துப்பாக்கியால தான் சுடப்பட்டிருக்கு. குருந்து உடன் அவருடைய மனைவி குறிப்பிட்டிருந்தார். அவர் வீட்டுக்கு வழியில் இருக்கிற ஒரு சின்ன கொட்டில அவர் படுத்திருந்தார். காலை நீட்டி படுத்திருந்தார் என்பதை வைத்துக் கொண்டு பார்க்கும் போது கொலையாளிகள் சிறப்பை உறுதிப்படுத்தின பின்னர் அவரை படுக்க நிலையில வைத்துக்கொண்டு சென்றிருக்கணும் என்றுதான் என்னுடைய
என்றார் யாழ் மாவட்ட பதில் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சின்னையா சிவரூபன் அவர்கள். டேனியல் ரிக்சன் அவருடைய மரணம் தொடர்பாக இபிடிபி கட்சி விடுத்திருக்கின்ற அறிக்கை ஒன்றில் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்ற அரசியல் கட்சியாகிய இபிடிபி கட்சியின் மூத்த உறுப்பினரும் நெடுந்தீவு பிரதேச சபை தலைவருமாகிய இவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். கிழக்கு இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறார்களிடையே தற்கொலை முயற்சி அதிகரித்து வருகின்றன எனும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. அரச மருத்துவர்களும் இதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இப்பிரச்சினை குறித்து ஒரு பார்வை வழங்குகின்றார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக இளவயது தற்கொலை முயற்சிகள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இளவயது தற்கொலை முயற்சிகளுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட அரச உள மருத்துவ நிபுணர் டாக்டர் டி கடம்பநாதனை பிபிசி தமிழோசைக்காக தொடர்பு கொண்ட போது,
முயற்சி என்று சொல்லும் பொழுது பொதுவாக சிறுவர்கள், இளம்பிராயத்தினர், கட்டணமை பருவத்தினர் இவர்கள் தான் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய வைத்தியசாலையை பொறுத்தவரையிலேயோ எங்களிடம் உதவிக்காக வருகின்றவர் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தான் கூடுதலாக அப்படியான ஒரு முயற்சிக்கு பின்னர் வருவதாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு உண்மையில் எந்த ஒரு மனநோயும் இல்லை, ஒரு நீண்டகால பிரச்சனைகளும் கூட இல்லை. ஆனால் இந்த அழுத்தங்களின் பின்னணியில் ஒரு சின்ன பிரச்சனை கூட அவர்களுடைய தாங்கு திறனை குறைக்கின்றது என்று ஐயம் கொள்ள வேண்டிய ஒரு சின்ன பிரச்சனை போதும் அவர்களுக்கு. இந்த தற்கொலை முயற்சிக்கு நம்ம அம்மா ஒரு சண்டையாக இருக்கலாம், அப்பா ஒரு சண்டையாக இருக்கலாம், தம்பி ஒரு சண்டையாக இருக்கலாம், ஒரு கேட்ட விடயம் கொடுக்கப்படாததாக இருக்கலாம், அவர்கள் செய்ய விரும்பியவற்றை செய்ய இடம் கொடுக்காததாக இருக்கலாம், சிறு சிறு தோல்விகளாக இருக்கலாம், கல்வியில் ஏற்பட்ட தோல்வியாகவோ அல்லது உறவு சிக்கல்கள் தொடர்பான தோல்வியாக கூட இருக்கலாம். அந்த ஒரு தோல்வி வருகின்ற பொழுது, அந்த ஒரு அழுத்தம் வருகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கின்ற இந்த அழுத்தங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்ற தன்மையை குறைக்கிறது. இது எல்லாருக்கும் என்று நான் சொல்ல இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்படக்கூடிய தகவல் கூட உள்ளவர்கள் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு ஏது நிலை இருக்கிறது
என்று கூறிய அவர், இன ரீதியாகவோ பால் ரீதியாகவோ இதில் வேறுபாடு இருப்பதாக இல்லை என்றும் இங்கு கூறுகின்றார்.
குறிப்பாக அப்படி ஒரு வித்தியாசத்தை காண முடியாமல் இருக்கின்றது என்றும், இது வெறும் அவதானம் மட்டும்தான். நகரப்புறங்கள், கிராமப்புறங்கள், படித்தவர்கள், படிப்பு கொஞ்சம் குறைந்த மட்டத்தில் உள்ளவர்கள், அதாவது எல்லோருமே ஒரு பொதுவாக இந்த விடயங்களுக்குள் உள்வாங்கப்படுவது அல்லது உள்ளவர்களை வகை பிரிக்க முடியாத நிலைமை இருக்கிறது
என்றும் கூறிய உள மருத்துவ நிபுணர் டாக்டர் டி கடம்பநாதன், தற்கொலை முயற்சிக்கு பின்னர் சிகிச்சை பெற்றவர்களில் பலரும் தாங்கள் சாக விரும்பவில்லை என்றே கூறுவதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
முயற்சிக்கு பிறகு வரும்பொழுது ஏறத்தாழ பெரும்பாலானவர்கள் சொல்வது, நாங்கள் சாக விரும்பவில்லை, எங்களுக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை, அந்த கனப்பொழுதில் ஏற்பட்ட மாற்றம், அந்த கனப்பொழுதில் ஏற்பட்ட ஒரு உந்தல் எங்களை இப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கின்றது. இது குறித்து அது குறித்து மனம் பறந்துவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன், அந்த கொலை என்பது வந்து ஒரு வெளிப்பாடு தான், ஒரு விளைவு தான், அதற்கு பின்னணியாக இருக்கின்ற காரணங்களாக இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற இந்த வன்முறையான போக்குகள் மற்றது இந்த மது பாவனைகள், அது போல இந்த கல்வி தொடர்பாக இருக்கின்ற அழுத்தங்கள், இது போன்ற பல்வேறுபட்ட சமூக பின்னணிகளுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்குமாக இருந்தால் அழுத்தங்களை நாங்கள் குறைக்க முடியும். அதுக்கு பிறகு அவர்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குள் முகம் கொடுத்து தப்பி பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாடசாலை மட்டத்தில் சில விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், அதே போல சமூக மட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றோம். குடும்பங்களுக்குள் நட்பை நாங்கள் வெளிப்படுத்துவது, குடும்பங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வை வெளிப்படுத்துவது, அதன் ஊடாக அங்கு வாழுகின்ற மக்களின் தாங்கு திறனை, அதே போல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் திறனை வளர்ப்பது என்பது குறித்துதான் நாங்கள் கூடுதலாக அந்த விழிப்புணர்வுகளையோ அல்லது பயிற்சிகளையோ கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்
என்றும் கூறிய டாக்டர் டி கடம்பநாதன், இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்வது பற்றி தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இங்கு குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் போர்க்காலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், உடைமைகளுக்கு உண்டான சேதங்கள் ஆகியவை குறித்து கண்டறியும் நாடு தழுவிய அளவிலான கணக்கெடுப்பு இன்று தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கும் உள்ளூராட்சி மற்றும் உள்துறை அமைச்சின் செயலர் பி பி அபேகோன் அவர்களிடம் இதன் நோக்கம் குறித்து கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் கணக்கெடுப்பு அதிகாரிகள் சென்று தகவல்களை திரட்டுவார்கள். 1982 இன்று வரையான காலப்பகுதியில் நடந்த யுத்தம், கலவரங்கள், வன்முறைகள் போன்ற சம்பவங்களில் காணாமல் போயிருக்கிறார்களா, உயிரிழந்திருக்கிறார்களா அல்லது காயப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று தகவல் திரட்டுவார்கள். முதலில் L1 என்கின்ற படிவத்தில் தகவல்கள் திரட்டப்படும். அந்த படிவத்தில் அப்படி ஏதாவது தகவல் கிடைத்தால் L2 என்ற இன்னொரு படிவம் கொடுக்கப்பட்டு அதில் அந்த தகவல்களை திரட்டிக் கொள்வோம். December 20 இந்த பணிகள் முடிந்துவிடும் என்றார் இந்த கணக்கெடுப்புகளை புள்ளி விபர திணைக்களத்தின் ஊடாக நடத்தும் உள்ளூராட்சி மற்றும் உள்துறை அமைச்சின் செயலாளர் பி அபேகோன். எதிர்வரும் 20 இந்த கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று அவரிடம் மீண்டும்
கேட்டேன்.
முடியும். 15,000 பேர் வரையான ஊழியர்களை அதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபடுத்தியிருக்கிறோம். கிராம சேவை உத்தியோகத்தர்களே இங்கு 14,000 பேர் இருக்கிறார்கள். இன்னும் சனத்தொகை கணக்கெடுப்பு திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு எம்மால் இதனை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார் பி அபேகோன். இந்த கணக்கெடுப்பின் நோக்கம் என்ன? யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் சுமார் 40,000 மக்கள் வரை கொல்லப்பட்டதாக ஐநா நிபுணர் குழு கூறியிருக்கிறது. உங்களின் கணக்கெடுப்பில் அது பற்றியும் ஆராயப்படுமா?
இதை
நாங்கள் LLRC பரிந்துரைகளின் படிதான் செய்கின்றோம். இந்த 40,000 போன்ற எண்ணிக்கைகள் எல்லாம் எந்தவிதமான அடிப்படையும் இல்லாமல் தானே சொல்லப்படுகின்றன. ஆனால் சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துகின்றோம். அதன் மூலம் எந்த கணக்கு சரி, எது பிழை என்று உறுதிப்படுத்துவதல்ல எங்கள் நோக்கம். உண்மையில் நடந்தது என்ன என்று சரியான தகவல்களை அறிந்து கொள்வதுதான் எங்களின் நோக்கம் என்றார் உள்துறை அமைச்சின் செயலாளர் பி பி அபேகோன். தங்களின் குடும்பங்களில் அவராவது விடுதலை புலிகளாக இருந்தார்கள் அல்லது இராணுவத்தால் கொல்லப்பட்டு விட்டார்கள் போன்ற விவரங்களை மக்கள் அச்சமின்றி வெளியில் வந்து சொல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன். இதில் அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எந்த அடிப்படையில் இந்த மக்கள் அச்சப்படுவார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஐநா 40,000 என்று சொல்வதாக நீங்களே கூறுகிறீர்கள். இன்னொருவர் 400,000 என்று கூறலாம். அப்படி என்றால் சரியான தகவல்களை எந்த வழியில் தான் திரட்டுவது என்று நீங்கள் சொல்லுங்கள். இப்படியான தகவல்களை நாங்கள் திரட்டுவதற்கு விருப்பம் தெரிவிக்காத சில தரப்பினர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். இங்குள்ள கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியும். வடக்கில் மட்டும் இந்த கணக்கெடுப்பு நடக்கவில்லை, தெற்கிலும் நடக்கிறது என்றார் உள்துறை அமைச்சின் செயலாளர். யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் பல குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாக அழிந்து விட்டதாக செய்திகள் வந்திருந்தன. அந்த குடும்பங்களின் தகவல்களை நீங்கள் எப்படி திரட்டப் போகிறீர்கள்? உங்களில் பல தரப்பினரும் இப்படியான கணக்கெடுப்புகள் நடத்தப்படக்கூடாது என்றுதான் எதிர்பார்க்கிறீர்கள். உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருட்டில் தேடிக்கொண்டிருப்பதற்குத்தான் உங்களில் பலருக்கு விருப்பம். அப்படி என்றால் தான் ஆளாளுக்கு விருப்பமான மாதிரி ஒவ்வொரு எண்ணிக்கைகளை கூறிக்கொண்டே இருக்க முடியும். எங்களிடம் எங்களின் மீள்குடியேற்ற அமைச்சால் திரட்டப்பட்ட தகவல்கள் இருக்கின்றன மற்றும் அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலகங்கள் போன்ற எங்களின் நிர்வாக கட்டமைப்புகள் ஊடாக இந்த விவரங்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். உலகத்துக்கு சரியான விபரத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. LLRC பரிந்துரைகளின் படியும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. உலகத்தரத்தில் குறைபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் கணக்கெடுப்புகளை நடத்தி காட்டியிருக்கின்ற ஒரு
புள்ளிவிபர கணக்கெடுப்பு திணைக்களம் தான் இந்த வேலையில் இறங்கியிருக்கிறது என்றார் இலங்கையின் உள்ளூராட்சி மற்றும் உள்துறை அமைச்சின் செயலாளர் பிபி அபேகோன்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அரசு முன்னெடுக்கும் இந்த கணக்கெடுப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்து என்ன என்று அதன் தலைவர் இரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த விடயம் சம்பந்தமாக சகல விவரங்களையும் நாங்கள் இன்னமும் முழுமையாக அறியவில்லை. அனுபடியால் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு மொத்தமான கருத்தை, முழுமையான கருத்தை கூறுவது தற்போது கடினமாக இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் ஆரம்பிப்பதற்கு அடிப்படை காரணம் யுத்தத்தின் இறுதி கட்டத்தில், விசேஷமாக கடைசி சில மாதங்களில், அதிலும் பார்க்க விசேஷமாக கடைசி சில வாரங்களில், தமிழ் பிரஜைகள், போராளிகள் அற்ற பிரஜைகள், தமிழ் பிரஜைகள், சாதாரண தமிழ் பிரஜைகள், சிவிலிகள் மிகவும் கூடுதலாக போர் நடத்திய காரணத்தின் நிமித்தம் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை, சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறக்கூடிய வகையில் அவர்கள் உயிரிழந்தார்கள். பல வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டன. மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக போர் சூனிய வலயம் என்று அறிவிக்கப்பட்ட பிரதேசங்களில் கூடின பொழுது அந்த பிரதேசங்களில் ஷெல் தாக்குதல் நடைபெற்றது. மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பெறுவதற்காக, உதாரணமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலுணவை பெறுவதற்காக கூடியிருந்த சாமியங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இவ்விதமான தாக்குதலின் காரணமாக சிவில் மக்களுக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டது. அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று ஐக்கிய நாடு சபையினுடைய செயலாளர் நாயகம் நியமித்த ஆணைக்குழு அது விடயம் சம்பந்தமாக சிபாரிசு செய்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. இது விடயம் சம்பந்தமாக அரசாங்கத்தினால் ஒரு தெளிவான திடமான கருத்தை கூற முடியாமல் இருந்தது. போர்க்காலத்தில் மக்கள் லட்சக்கணக்கில் அந்த பிரதேசத்தில் இருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் ஆக ஒரு 30,000 மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று கூறி வந்தார்கள். ஆனால் இறுதியில் அந்த இடத்திலிருந்து ஏறத்தாழ 280,000 மக்கள் அங்கிருந்து வெளிவந்தார்கள். ஏறத்தாழ அங்கே ஒரு 360,000 அதிகமான மக்கள், எங்களுடைய கணிப்பின்படி 4,00,000 வரையிலான மக்கள் இருந்திருக்க வேண்டும் என்பது ஒரு திடமான கருத்து. நிலைமை அபிதமாக இருக்குமா இருந்தால் எஞ்சிய ஏறத்தாழ 80,000 மக்களுக்கு என்ன நடந்தது என்பது ஒரு பெரிய கேள்வி.
அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த சென்சஸ், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு விடை தரும் என்று நினைக்கிறீர்கள்?
அந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையாக இந்த சென்சஸால ஒரு பதில் அளிக்க முடியுமா இல்லையா என்ற விஷயத்தை பற்றி நாங்கள் கூடுதலாக ஆலோசிக்க ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆரம்பத்தில் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக எல்லா கடமைகளையும் அறியாமல் ஒரு கருத்தை கூறுவது கடினம் என்று.
நிச்சயமாக. ஆனால் இந்த கொள்கை அளவில் இந்த மாதிரி அரசாங்கம் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பது நீங்கள் அதை சாதகமாக, ஒரு வரவேற்க தகுந்த விஷயமாக பார்க்கவில்லையா?
இப்போ அவசரப்பட்டு எதையும் வரவேற்க முடியாது. ஏனென்றால் இந்த விசாரணை கூட என்ன விதமாக நடைபெறப்போகின்றது, என்ன விதமாக முடிவடையும், கருமங்களை உண்மையாக அறிவதற்கு உதவுமா அல்லது கருமங்களை மறைப்பதற்கு உதவுமா என்று எதையும் நாங்கள் தற்போது கூற முடியாது. ஆனபடியால் வரவேற்பதற்கு துப்புரவாக இடமில்லை. இது எங்களுடைய அவதானத்தில் இருக்கும். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் ஒன்றும் சொல்ல
முடியாது.
ஆனால் ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி இந்த விடயம் சம்பந்தமாக சர்வதேச சமூகம் தங்களுடைய கருத்திலே கூறியிருக்கின்றது. சர்வதேச சமூகம் இந்த விடயம் சம்பந்தமாக விசாரணைகளை செய்திருக்கின்றது. மேலதிகமான விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்ற கருத்து இருக்கின்றது. இந்த சூழலில் அவிதமான நிகழ்வுகளை மூடி மறைப்பதற்கோ அல்லது அதற்கு ஒரு இடையூறாகவோ இவ்விதமான ஒரு முயற்சி மேற்கொள்வதை நாங்கள், அதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணும். இது விடயம் சம்பந்தமாக அவசரப்பட்டு நாங்கள் கருத்துக்களை கூற முடியாது. அதுதான் நிலைமை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் இரா சம்பந்தர். நேயர்களே, அரசு முன்னெடுக்க உள்ள இந்த கணக்கெடுப்பு குறித்து உங்களது கருத்துக்கள், எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. எமது இணையதளமான bbctamil.com எனும் மூலமாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அடுத்ததாக தமிழகத்திலிருந்து ஒரு செய்தி. தமிழகத்தில் திருநங்கை ஒருவருக்கு பெண் என்ற அடையாளத்துடன் தேர்வு எழுத மாநில பொதுப்பணி தேர்வாணையம் அனுமதி அளித்துள்ளது. நீதிமன்ற தலையீட்டிற்கு பிறகே இந்த அனுமதி வந்துள்ளது. இந்த வழக்கு மற்றும் தீர்ப்பு குறித்து வழக்கு தொடுத்திருந்த திருநங்கையின் வழக்கறிஞர் பவானி சுப்பராயன் அவர்களிடம் பேசினார் எல்ஆர் ஜெகதீசன்.
நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து 13 மனு தாக்கல் செஞ்சிருந்தோம். அது 19 வந்தது. அப்போ வந்து நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா, இந்த திருநங்கைகள் அண்ட் திரு நம்பிகள், இந்த டிரான்ஸ் மேல் அண்ட் டிரான்ஸ் ஃபீமேல், இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 3% கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் கொடுக்கணும். அப்படின்றதுதான் அவர் எங்களுடைய மெயின் பிரேயர். அதுதான் ரிட்டில். அப்புறம் இந்த ஸ்வப்னான ஒரு லேடி, அது ஷீஸ் டிரான்ஸ் ஃபீமேல், திருநங்கை. ஸோ அவங்க வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இந்த ரெஜிஸ்ட்ரார் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் தேர்வு செய்யக்கூடிய தேர்வு எழுதுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இது அக்னாலேஜ்மெண்ட் கார்டோ இல்லை எந்த விதமான ஒரு தகவலும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுக்கல. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து எந்த விதமான பதிலும் வராததுனால அவங்க எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, உதவி கேட்டாங்க. சரின்னு நாங்கள் ஒரு அந்த இதுக்கு ஒரு எம்பி இடைக்கால மனு தாக்கல் செஞ்சுருந்தோம். அதுபடி என்ன பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து 19ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சத்யநாராயணன் பெஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அவங்க வந்து எங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஸோ இது நேற்று தான் இந்த மேட்டர் வந்து போஸ்ட் ஆகியிருந்தது. அப்போ அவங்க வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஸ்பெஷலாக இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இணையதளத்தில் தான் கொடுத்துருந்தாங்க ஹால் டிக்கெட்டை. ஆனால் இவங்களுக்கு வந்து கோர்ட்லேயே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேல் என்ற அந்த கேட்டகரியில் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க 1ஆம் தேதி எக்ஸாம்.
இப்போ இந்த அனுமதி கொடுத்திருப்பது இது மாதிரி கொடுத்திருப்பது இதுதான் முதல் முறையா?
முதல் தடவை. ஏன்னா இந்த மாதிரி யூஷுவலா வந்து ஒரு ஆண்கள் அல்லது பெண்கள் என்கிற இரண்டு வகுப்பினருக்கு தான் வந்து தேர்வு எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறைதான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேல் திருநங்கை என்கின்ற ஒரு கேட்டகரி ஒரு வகுப்பினராக இவர்களை தனியாக அங்கீகரித்து ப்ரொவிஷனலி தே ஹவ் பீன் அட்மிட்டட் டு ரைட் தி எக்ஸாம். அவங்க வந்து தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டிருக்காங்க 1ஆம் தேதி. இதுதான் தமிழ்நாடு வரலாற்றுல முதன்முறையா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது ஒரு திருநங்கை என்கின்ற ஒரு வகுப்பினராக இவங்க வந்து முதல் முதலாக எக்ஸாம் எழுத போறாங்க.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இந்த முடிவும் இந்த வழக்கில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் கருத்துக்களும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்துமா, அல்லது அகில இந்திய அளவிலும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு மற்றும் வழக்கின் தீர்ப்பாக நீங்க பாக்குறீங்க?
இது ஒரு ஆரம்பமாக நாங்க கருதுகிறோம். ஏன்னா இவங்களுக்கே எந்த விதமான ஒரு சலுகைகளும் இல்லை. எந்த அரசாங்கம் சில திட்டங்களை அறிவிக்கிறார்கள், பட் அது வந்து நடைமுறையிலே சாத்தியப்படுவதில்லை. அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து எந்த விதமான முன்னேற்றமும் கிடைப்பதில்லை. படித்திருக்கிறார்கள் நிறைய திருநங்கைகள் திருநம்பிகள் நிறைய படித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படாததால். ஏனென்றால் அவர்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து ஆண் என்று இருக்கும் இல்லை பெண் என்று இருக்கும். ஆனால் அவர்கள் பெண்ணாக இருப்பவர்கள் ஆணாக மாறியிருப்பார்கள், பெண்களாக இருப்பவர்கள் ஆண்களாக மாறியிருப்பார்கள், ஆண்களாக இருப்பவர்கள் பெண்களாக மாறியிருப்பார்கள். அதனால சர்டிபிகேட்ஸ்ல ஒரு ஜெண்டர் இருக்கும், அவர்களுடைய உருவ அமைப்பில் வேற பாலினமாக அவங்க மாறியிருப்பார்கள். அதனால அவங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வருவதால் எந்த விதமான தேர்வுகளிலும் அவர்கள் செலக்ட் செய்யப்படுவதில்லை, சேர்த்துக் கொள்ளப்படுவது என்பதே உண்மை. ஆனால் இப்பொழுது வந்து இந்த ஒரு துவக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மனு தாக்கல் செய்ததன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கையில் தென்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அகில இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம்.
இப்போ இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கும் இந்த முடிவு, இதே ஸ்வப்னாங்கிற திருநங்கை வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யூபிஎஸ்சிக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில், இனிமே முயற்சி பண்ணா இந்த முடிவு இந்த முன்னுதாரணம் அங்கேயும் செல்லுபடி ஆகுமா?
அதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வருகிறது என்பதற்கு அவர்கள் திரும்பவும் அந்த மத்திய அரசு தேர்வாணைய தேர்வுகளை எழுதும்போது நாம் அதை இந்த உத்தரவை வைத்து நாம் அங்கு அப்ளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்.
வழக்கறிஞர் பவானி சுப்பிரமணியம். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும் தெஹல்கா பத்திரிகையின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகியிருக்கும் தருண் தேஜ்பால் தனது முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுள்ளார். இதுகுறித்து புதுடெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
பாலியல் புகார் விவகாரத்தில் தருண் தேஜ்பால் தன் முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுவிட்டார். உடன் பணியாற்றிய பெண் பத்திரிகையாளரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக தருண் தேஜ்பால் மீது எழுந்த புகாரை அடுத்து அவர் 4 வாரம் முன்ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். அதை நேற்று விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த மனு குறித்த தீர்ப்பை நவம்பர் 29ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது. இந்நிலையில் அவர் இதற்கான தீர்வுக்கான உரிய நீதிமன்றத்தை அணுகுவதாக கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து தன் முன் ஜாமீன் மனுவை திரும்பி பெற்றுவிட்டார். இன்று மாலை 3 மணிக்குள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு கோவா போலீஸ் நேற்று நோட்டீஸ் அனுப்பியது. அதற்கு தேஜ்பால் தான் கோவா வருவதற்கு சனிக்கிழமை வரை அவகாசம் கோரியிருந்தார். ஆனால் அவரது அவகாச கோரிக்கையை நிராகரித்து விட்டதாக கோவா போலீசார் அறிவித்துள்ளனர். இன்று மேலும் தெஹல்கா பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியர் ஷோபா சௌத்ரி பதவி விலகினார். இன்று அவர் தேசிய பெண்கள் ஆணைக்குழுவை சென்று சந்தித்து இந்த பாலியல் புகாரில் அவர் ஏன் ஒரு விசாரணை குழுவை அமைக்கவில்லை என்பது குறித்து குறித்து விளக்கம் அளித்துள்ளார். ஷோபா சௌத்ரி இல்லத்திற்கு வெளியே பாஜக கட்சியைச் சேர்ந்த விஜய் ஜாலி உள்ளிட்ட பலர் அவரின் பெயர் பலகையை சேதப்படுத்தி போராட்டம் நடத்தினர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா வழங்கிய அந்த செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.